بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஹ்காமுல் ஜனாயிஸ் ஷேக் அல்பானி அவர்களுடைய ஜனாசாவுடைய சட்டங்கள் என்கின்ற நூலுடைய தல்ஹீஸ், அதனுடைய சுருக்கம், சுருக்கமான அந்த நூல், இரண்டாவது நூல் அது. அதாவது சுருக்கிய நூலில் ஒரு நாங்கள் ஜனாசா சம்பந்தமான சட்டங்களை பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், மா எஜிபு அலல் மரியுது, நோயாளிக்கு நோயாளி செய்ய வேண்டிய கடமைகள், நோயாளி செய்ய வேண்டிய கடமைகள் என்கின்ற தலைப்பில் மொத்தமாக 12 செய்திகளை அவர் கொண்டு வருகிறார். அந்த 12 செய்திகளில் சென்ற வாரம் 4 செய்திகள் என்ன செஞ்சீங்க பார்த்தீங்க, 4 செய்திகள் பார்த்தீர்கள். அந்த 4 செய்திகளையும் ஓரளவு நான் ஞாபகப்படுத்தி விட்டு மற்ற பகுதிக்கு வரேன். 5 மொத்தமாக 5, அதாவது வசியத்தோடு சம்மந்தப்படுற நான் ரைட் 5 செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இன்ஷால்லா 6வதுலேருந்து நம்ம பார்ப்போம். இதில் அதாவது பக்க அடிப்படையில் நாங்கள் அந்த பாடத்தை பிரித்து வைக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு 13வது பக்கம் வரைக்கும் முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் அது சரியாக போகும். இன்ஷால்லா இதை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு முடிந்தளவு போவோம். அதாவது முதலாவது இதில் அந்த தர்த்தீபாக சொல்கிறேன், அதாவது ஒரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய கலா, அல்லாஹுடைய கதிர் என்பதை பொருந்தி கொள்ளணும். இது முதல் அம்சம். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு என்கின்ற அந்த ஒரு குறிப்பு. இரண்டாவதாக, அதாவது மரணிக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான, அதாவது ஒரு நெருக்கடியான, மரணத்துக்கு நெருக்கமான நேரங்களில் வந்து ஆசை அச்சம் இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு மூமினுடைய இடையில் ஒரு மூமினுடைய மனநிலை இருக்க வேண்டும். முழுமையாக அல்லாஹு தலையினை மன்னிப்பான் என்கின்ற முழு எதிர்பார்ப்பும் இருந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமலும் ஒரு மூமின் இருக்கவும் மாட்டான். அதே நேரத்தில் முழுமையாக அச்சத்தோடு இருந்து அல்லாஹு தாலா என்னை மன்னிக்க மாட்டான் என்கின்ற அமைப்பிலே என்ன செய்ய மாட்டான், எரிக்க மாட்டான். அதாவது அல் ஹவுஃப் வர் ரஜா இரண்டுமே எரிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளியை நோய் விசாரிக்கிற நேரத்தில், யாருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இந்த எண்ணம் வருகிறதோ, அச்சமும் ஆசையும் இறைவனுடைய விஷயத்தில் இரண்டும் கலந்து வருகிறதோ, அல்லாஹு தாலா அவருக்கு நிச்சயமாக அவர் எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹு தாலா தூரமாக்குவான், எதை ஆசை வைக்கிறாரோ அதை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்கின்ற அந்த இரண்டாவது குறிப்பு பார்த்தோம். மூன்றாவது, எந்த அளவு நோய் கடுமையானாலும் சரி மரணத்தை ஆசை வைக்கக்கூடாது. மரணம் வரணும், நான் மௌத்தாகிறனும் அப்படின்னு ஆசை வைக்கக்கூடாது. அப்படியே அவருக்கு மரணத்தை கேட்க வேண்டும் என்றிருந்தால் ஒரு துஆ அதில் சொல்லப்பட்டது. என்ன துவான்னு சொன்னால், அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயா து ஹைரன்லி, அதாவது வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபா து ஹைரன்லி, எவ்வளோ காலத்துக்கு எனக்கு வாழ்வு நல்லா நன்றாக இருக்கிறதோ, எனக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு என்னை வாழ செய், அல்லது எனக்கு மரணம்தான் பொருத்தம் என்று சொன்னால் என்னை மரணிக்க செய். இப்படித்தான் அவர் என்ன செய்யணும், துவா கேட்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, அதாவது யார் யாருக்கு எதாவது ஒப்படைக்க வேண்டி இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒப்படைத்து விட, அமானிதம் என்ன ஹுகூகுல் இபாத், அந்த அமானித விஷயங்கள் அவர் என்ன செய்யணும், பேணுதலாக இருக்க வேண்டும். எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடணும். எதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருக்கிறதோ, அதாவது இப்ப அவர் கைவசம் இல்லையோ அந்த மாதிரியான நிலைமை இருந்தால் வசியத்து செய்ய வேண்டும். அவர் கடனாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்துக்கள் ஏதாவது போக வேண்டி இருந்தாலும் சரி, அதை வசியத்தாக என்ன செஞ்சிடணும், அவர் செய்து விட வேண்டும். இது 4. ஐந்தாவது, அதுக்கு பின்னால் இந்த 5 நீங்கள் படித்ததிலிருந்து பின்னால் வரக்கூடிய ஒரு சில குறிப்புகள் வரைக்கும் வசியத்தோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அம்சங்கள் வரும். வசியத்து சம்பந்தமாக தனித்துவமறி தனிப்பட்டு பேசுவது குறைவு. அதனால் இந்த வசிய சம்பந்தமான விஷயத்தை ஓரளவு என்ன செய்யுங்க, நல்ல முறையில் ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு பின்னால் வாரதெல்லாம் வசியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், எப்பொழுதும் 5வது அம்சம், ولا بد من الاستعجال بمثل هذه الوصيه لقوله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم இந்த மாதிரி வசியத்துக்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது நாம் அவசரப்பட்டு கொண்டே இருக்கணும். அவசரமா அந்த வசியத்தை இருக்கு நாளைக்கு எழுதுவோம், நாளண்டைக்கு அதுக்கு பின்னால அப்படின்னு இல்லாமல், வசியத்தாக வசியத் அப்படி என்று சொல்றது நம்ம எழுதியிருக்கணும். இரண்டாவது, அது குறிப்பிட்டிருக்கணும் அல்லது ஒரு ஆள்கிட்ட சொல்லி இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பெடுத்திருக்கணும், அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். ரெண்டு, ஒன்று அவர் என்ன ஏது என்று தெரியணும், இரண்டாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும், இதை ஒப்படைக்கணும் என்றதான் அந்த வசியத்துடைய சுருக்கம். அப்ப அதனால ஒரு செய்தி அப்படின்னா, மா ஹக்கு இம்ரின் முஸ்லிமின் யபீது லைலத்தைன் வலஹு ஷைஅன் யுரீது அன் யூஸிய ஃபீஹி இல்லா வஸியத்துஹு மக்தூபா இந்த ரஸி. எப்பொழுதுமே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 நாட்கள் போகக்கூடாது வசியத் இல்லாமல். வசியத் இல்லாமல் 2 நாட்கள் ஒரு மூமினுக்கு கழியக்கூடாது. 2 நாட்களுக்குள் அவர் வசியத்தை என்ன செஞ்சிருக்கணும், எழுதி இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் வசியத் என்ற விஷயத்தில் என்ன நடக்கும்? கடன் அடங்கும், கடன் அடங்கும், நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள். அது கடன் எது நம்ம கொடுப்போமோ எது கொடுக்க மாட்டோமோ என்பது தெரியாது, கொடுக்க கொடுக்க நம்ம எடுத்துட வேண்டியது. ஆனால் கடன் என்றிருந்தால் அதை என்ன செஞ்சிருக்கணும்? எழுதப்பட்டிருக்கணும். அப்போ அது அது வந்து ஒரு மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சொந்தக்காரர்களுக்கோ அது தெரியப்படுத்த நண்பர்களுக்கோ தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இவருக்கு என்ன கடன் இருக்கிறன்றது இந்த இடத்துல என்ன செய்யும் தெரிந்து கொள்ள முடியும். அல்லது ஒரு நபர்கிட்ட சொல்லி வச்சிருக்கணும் என்னென்ன அம்சங்கள் எனக்கு கடன் இருக்குது என்கின்ற அமைப்பில் இருக்கணும். இது ஒன்று. இரண்டாவது அமானிதங்கள், நம்ம எடுத்த அமானிதங்கள் பொறுப்புகள் அந்த இந்த விஷயங்களுக்குரிய அம்சங்கள் இருக்கும், அவருடைய அம்சங்களாக இருக்காது, அவைகள் எழுதப்பட்டிருக்கணும். அடுத்தது சொத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சொத்து அப்படி என்று சொல்றது என்னன்னு சொன்னால், இப்போ சொந்தக்காரர்கள் அல்லாமல் நம்ம சொத்து வராசத்தா போகுமே, அது சட்டப்படி போயிடும். அது அல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதே, இந்த மாதிரியான வசியத்துக்கள், யார் யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படி என்கின்ற அந்த மாதிரியான வசியத்துக்கள், இவைகள் எல்லாம் இதெல்லாம் நீங்க அஞ்சுறீங்களோ உரிய முறையில போய் சேராதண்டு அது போன்றவைகள், இவைகள் எல்லாம் வசியத்துக்குள்ள அடங்கும். இஸ்திஜால், அவைகள் வந்து இயன்ற அளவுக்கு அவசரப்பட வேண்டும் அப்படின்றது. ஆனால் வசியத்து எப்போ வாஜிப் ஆகுது அப்படின்றா, இந்த நேரத்தில் வாஜிப் ஆகாது. வாஜிபாகுது வசியத்தை பற்றி, ஒருத்தர் மரணிக்கிற நேரம், மரணம் என்று உணர்ற நேரம் இருக்குமே, இந்த நேரத்தில் ஒருவர் சந்தர்ப்பம் கிடைத்து வசியத்தை செய்யாது விட்டால் அவர் வாஜிப் என்னது, வாஜிப் என்ற அந்த குற்றத்தை இழந்த பாவம் செய்தவராக அவர் ஆகுவார். அந்த இடத்துல ஒரு கட்டாயம் என்ன செய்யணும், வசியத்து செய்ய வேண்டும் என்றது. இப்ப பின்னால் வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த செய்தியில இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்லிட்டு ஐந்தாவது குறிப்பே தான், அதனால மாமர்ர தலை அலைல முன்து சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தாலிக் இல்ல வஇந்தி வசியத்தி, ஒரு இரவு கூட வசியத் இல்லாமல் கழிந்தது கிடையாது, ஒரு இரவு கூட எனக்கு வசியத் இல்லாமல் நான் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அஹ்காமுல் ஜனாஸ், ஹல்பான் அஹ்காமுல் ஜனாஸுடைய பெரிய நூல்ல விரிவாக என்ன செஞ்சிருக்குது, ஆதாரங்கள் தஹ்ரீஜுகளோடு விரிவாக எழுதப்பட்டிருக்கு. இது முலஹஸ், அதனுடைய சுருக்கம். இது தமிழ்லையும் வந்திருக்குது, இந்த நூல் வந்து தமிழையும் ஜனாசாவின் சட்டங்கள்னு முஸ்தபா மௌலானா என்பவர் என்ன செஞ்சுக்கிறார், அதை மொழிபெயர்த்திக்கிறார். ஆறாவது, அதாவது இதுதான் பாடத்துடைய தொடர்ச்சி, வயஜிபு அயூசியலில் அக்ரபீன் அல்லதீன் லாயரிசூன மின்ஹும், அதாவது யாரெல்லாம் வராசத்து ஆக மாட்டார்களோ வாரிசாக மாட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் வசியத்தை செஞ்சிடணும். அது கடமை அப்படின்னு ஷேக் அல்பானி சொல்கிறார், அது கடமை. அதாவது சொந்தக்கார், இப்போ தந்தைக்கு எவ்வளோ போகும், தாய்க்கு எவ்வளோ போகும், பிள்ளைகளுக்கு எவ்வளோ போகும்னு இருக்குது. ஆனால் சிலருக்கு சொத்து என்ன செய்யாது, சொத்தை சட்ட அடிப்படையில் போகாது. அவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பங்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் என்ன செய்யணும், வசியத்து செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டுக்கிறார். என்னென்னு சொன்னால், அதாவது குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத்து இன் தரக்க ஹைரனில் வசியத்துலில் வாலிதைன் வல் அக்ரபீன் பில் மஅரூஃப ஹக்கன் அலல் முத்தகீன். உங்களுக்கு ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், ஹதர அஹதகுமுல் மௌத், மரணம் வந்துவிட்டால் அவர் ஹைரையும் விட்டு சென்றால், ஹைரன்றது இங்கே சொத்து, சொத்துக்கு தான் இந்த இடத்துல ஹைரன்னு சொல்லு, அப்போ சொத்துக்கு ஹைரன்ற வார்த்தையும் என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னா, நிஅமல் மர் உஸாலிஹ் நிஅமல் மால் உஸாலிஹ் லில் மர் இஸாலிஹ், நல்ல மனிதருக்கு நல்ல சொத்து என்பது எப்பொழுதுமே நியமத்தாகத்தான் செய்தார், அது சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ யாராவது இந்த மாதிரி ஹைரை விட்டு செல்லக்கூடிய நிலைமையில் இருந்தால் அவர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் வசியத்து செய்வது கடமை. இதில் பெற்றோர்கள் என்ற வார்த்தை வருகிறது, அது என்ன காரணம் அப்படின்னு பின்னால் சொல்கிறேன். ஏன்னா பெற்றோர்களுக்கு சொத்து போய் சேரும், அப்பயும் வசியத்து என்ற வார்த்தை என்ன செய்கிறது அதில் வருது, அதை பின்னால் ரீசன் சொல்கிறேன். அதாவது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் மரணிக்கிற நேரத்தில் வசியத்து செய்வது குத்திப, குத்திப அதாவது என்னென்னு குத்திப என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம், கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப வசியத்து கடமை என்று இந்த வார்த்தையில் அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஹக்கன் அலல் முத்தகீன், இது வந்து பில் மஅரூஃப் முறையான அடிப்படையிலும், ஹக்கன் அலல் முத்தகீன், இது யார் மீது அதாவது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது, இறையச்சமுடைய ஒவ்வொருவர் மீதும் இது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல நமக்கு என்ன குறிப்புன்னு சொன்னால், யாரெல்லாம் சொத்துக்களை பெறமாட்டார்களோ அவர்களுக்கு வசியத்து செய்வது கடமை, அவ்வளவுதான். ஏழாவது, وله ايوصي بالثلث من ماله ولا يجوز الزياده عليه بل الافضل ان ينقص منه لحديث سعد بن ابي وقاص رضي الله عنه. அதாவது அவர் என்ன செய்யணும் சொன்னா, மூன்றில் ஒன்று வரைக்கும் வசியத்து செய்ய அவருக்கு உரிமை உண்டு. இப்ப வசியத்து செய்யங்கன்னு சொல்லிட்டாரு, எவ்வளவு வசியத், சொத்துல மூன்றில் ஒன்று அவருக்கு வசியத்து செய்ய உரிமை உண்டு, அதற்கு மேல் அதிகரிக்க கூடாது, அதற்கு மேல் அதிகரிக்க கூடாது, மூன்றில் ஒன்று தான் அவர் என்ன செய்யணும், வசியத்து செய்ய வேண்டும். பலில் அஃதல் ஐயன் குசமின் ஹூ, ஆனால் மிக சிறந்தது அதிலிருந்து குறைத்துக் கொள்வது. மிக சிறந்தது. அதிலிருந்து குறைத்துக் கொள்வது. காரணம், சஅது பின் அபி வக்காசுடைய ஹதீஸ், எல்லாரும் பிரபல்யமான ஹதீஸ், சஹீஹுல் புகாரியில வருது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜத்துல் வதாஇல இருந்தேன், இறுதி ஹஜ்ஜில் இருந்தேன், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. ஃபமரிதுது மரதன் அஷ்ஃபைது மின்ஹு அலல் மௌத், எனக்கு மரணம் வந்துடும் என்கின்ற நிலையில நான் வந்து அவ்வளவு நோய் என்ன செஞ்சு நான் நோய்வாய்ப்பட்டேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் விசாரிக்க வந்தார்கள். அப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னேன், இன்னலி மாலன் கதீரா, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, வலைஸ யரிசுனி இல்லா இப்னு இப்னு துன்லி, எனக்கு ஒரு மகளை தவிர வேற யாரும் அதை சொத்துக்களை வாரிசாக பெறுறதுக்கு யாருமே இல்லை. அஃப ஊசி பி துலுசை மாலி, என சொத்துல வந்து 1/3 நான் வந்து வசியத்து செய்து விடுவா, 1/2 வசியத்து செய்து விடுவா. காலலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வேண்டாம் அப்படின்றாங்க. அப்படின் மகளுக்கு போற சொத்தை போகட்டும், மற்றதெல்லாம் வசியத்து செஞ்சிடவா அதில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட திருப்பி நான் கேட்டேன், குல்து பிஷத்ரி மாலி, அதில் ஒரு அரைவாசி அப்படின்னு கேட்டாங்க. காலலா குல்து ஃபசுலுசு மாலி, அப்படின்றா எனது 1/3 அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுலுஸ் 1/3 வஸ்துலுசு கசீர், அது கூட அதிகம்தான், அது கூட அதிகம்தான். இன்னக்கயா சஅதே அன் தடா வரதத்தக அக்னியா கைருன் லக மின் அன் தடஅஹும் ஆலதன் யதகஃபஃபூன الناس وقال بيده. ஒரு அழகான ஹதீஸ், நீங்க உங்களது பிள்ளைகளை அதாவது வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது சிறந்தது, மற்றவர்களிடத்தில் போய் கையேந்துகின்ற நிலையில் உங்கள் வாரிசுகளை விட்டு செல்வதை விட என்று ரசூலுல்லாஹ் இப்படி கையை காட்டுறாங்க. இப்படி செஞ்சு இப்படி வக்கால வியதிகி, இப்படி கையேந்துவதை விட இது சிறந்தது. இப்படி கையேந்துடணும்னா நம்ம வீட்டுக்கு முன்னால வர பிச்சைக்காரரை மட்டும் நினைச்சிடக்கூடாது, வாங்குறதெல்லாம் இப்படி செஞ்சுதான் ஆகணும், விளங்கிட்டா, இப்படி செய்யறேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி செய்தால் அதெல்லாமே என்ன நம்ம கேட்கிற இடத்துக்கு ஆகும். அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் குழந்தைகளை விட்டு செல்வதை விட இதுதான் மிகவும் சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, தர்மம் என்ற உடனேயே நீங்க வந்து வெளியே கொடுக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நினைக்க வேண்டாம் என்றதை விளங்கப்படுத்துகின்ற அமைப்புல சொல்றாங்க. இன்னக்கயா சாது லன் துன்ஃபிக நஃபகா தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி தஆலா இல்லா உஜ்ரத அலைஹா ஹத்தா லுக்மா தஜ்அலுஹா ஃபீ இம்ராஅதிக், நீங்க உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எதை செலவழித்தாலும் இல்லா உஜ்ரத, உங்களுக்கு கூலி கிடைக்கும், அஜ்ர என்ன செய்யும் அதுல உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் மனைவியின் வாயிலே வைக்கின்ற ஒரு கவலை உணவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் நன்மை உண்டு. இது பொதுவான வாழ்க்கை தான், ஆனா கூலி எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூலி உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வசியத்து செஞ்சுதான் கூலி பெறணும் என்பது அல்ல, உங்கள் குடும்பத்துக்கு செலவழிப்பதிலே உங்களுக்கு என்ன செய்யலாம் கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல இரண்டு விஷயங்கள் குறிப்பாக சொல்லிக்கலாம். அடுத்து முடிச்சிருந்தேன், அதுக்கு பின்னால 1/3 வசியத்து செய்யலாம் என்கின்ற நிலைமை என்ன செய்தது உருவானது. இப்போ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு ஒரு குறிப்பு சொல்றாங்க, என்னன்னா மக்கள் எல்லாம் அதாவது 1/4 வசியத்து செய்திருக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். வசியத்து வந்து 1/4 செய்தால் நல்லது, 1/3 இல்ல 1/4 செய்தால் நல்லது. அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலா துலுசு கசீர், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1/3 அதிகம் அப்படின்றாங்க, அப்போ 1/4 தான் மிகவும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இரண்டு குறிப்புகள் என்னன்னு சொன்னா, 1 மார்க்க ரீதியான ஒரு விஷயம், எப்பையும் ஆன்மீக ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் அல்லாத மற்ற இடங்கள் எல்லாம் ஆர்வம் மூட்டி மக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே அள்ளி எடுத்து திரைசேரின்னு போட்டுடுறதான் வளமை. ஆனா இஸ்லாத்துல மட்டும்தான் நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ம பள்ளி கட்டுறதுக்கு கேட்கிற மதினால அவங்க வந்து அல்லாஹ்வோட பாதையிலன்றாங்க, இல்லை நான் விலை கொடுத்து தான் என்ன செய்வேன் வாங்குவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல காபி பின் மாலிக் சொத்தை கொண்டு வச்சாரு, முழு சொத்தும் என்னது அன் ஹலி அமின் மாலி தௌபத்தன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்காக வேண்டி முழு சொத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். ரசூல்லா சொன்னா அம்சிக் அலைக்க பஅத மாலிக், உங்களோட சொத்துக்களை கொஞ்சம் வச்சுக்கங்க, ரசூல்லா கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. இங்க சஅத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுசா செலவழிக்க போறாங்க, 1/3 கூட அதிகம் என்றாங்க ரசூல்லா. மார்க்கத்தை காட்டி அந்த பணத்தை முழுமையாக திரை சேரிக்கு சேர்க்கிற வளமை இஸ்லாத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஆர்வத்துல வந்தால் அந்த ஆர்வத்தை ஒரு அரைவாசி ஆக்கி மார்க்கத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் அப்படி என்று சொல்லுகின்ற ஒரு மன்ஹஜ நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது இஸ்லாமிய ஆன்மீகம் சொல்ல, ஏன்னா ஆன்மீகம் என்றாலே ஏமாற்று அப்படி என்கின்ற இடத்துல அவங்க செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல, ஆர்வப்பட்டு வந்தாலும் அந்த இடத்துல அதை நிறுத்தி உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனி அப்படி என்று சொல்ற இடத்துலதான் இஸ்லாத்துடைய நிறைய போதனைகள் இருக்கிறது. ஒரு குறிப்பு. இரண்டாவது, 1/3 மேல வசியத்தை செய்யலாம் என்கின்ற ஒரு ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அது எந்த நிலைமையில என்று சொன்னால் பிள்ளைகளே இல்லை, வாரிசே இல்லை, விளங்கிட்டா. இப்ப வரசத்துக்கு தானே ரசூலாங்க சொல்றாங்க. அந்த தத வரசத்துக்கு ஆலத்தன் யத்தகஃபஃபூன الناس, அவர்களை வறுமையில் இப்ப வாரிதே இல்ல, இப்ப என்ன செய்யறது? வாரிசுகள் இல்லாட்டி இந்த ஹதீஸ் என்ன செய்யாத இருக்கு? அதுக்கு வந்த சேர ரசூலாங்க வாரிசுகளை தான் சொல்றாங்க. வாரிஸ் அல்லாதவர்களுக்கு ஒரு மூன்றில் ரெண்டு வசியத்து செய்யறது, அதுக்கு பின்னால் ஒரு பகுதியை தர்மம் செய்யறது என்றதெல்லாம் என்னது? பிழை கிடையாது. யாருக்கோ வசியத் என்ற அம்சத்துல வாரிசு அல்லாதவர்களுக்கு இது பிரச்சனை அல்ல. வாரிசே இல்லை, வராசத்து பெறுவதற்கு வாரிசே இல்லாது விட்டால் அந்த தடை கிடையாது. சிலரங்க வந்து வளர்ப்பு பிள்ளைகள் எடுத்து வச்சிருப்பாங்க, வளர்ப்பு பிள்ளை வாரிசுல வராது, ஆனா ஒரே ஒரு வளர்ப்பு பிள்ளை தான் இருக்கும். அவங்களுக்கு தாய் இருக்காது, தந்தை இருக்காது, அண்ணன் தம்பி யாருமே அந்த சொத்து விட்டு சொல்றவங்களுக்கு இருக்காது. அவர்களை இந்த ஹதீஸ் என்ன செய்யாது? குறிக்காது. குறிக்குமா குறிக்காதான் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அதனால குறிக்காது என்பதா ஹதீஸுடைய வார்த்தை என்ன செய்யுது சொல்லுது? ஏன்னா வரசத்தக்க, உனது வாரிசுகளை விட்டு செல்லல் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த நிலையை இது குறிக்காது. அடுத்ததாக எட்டாவது, வயுஷ்ஹிது அலா தாலிக ரஜுலைனி அத்லைனி முஸ்லிமன். இதெல்லாம் வராசத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனை குறிப்பு சொன்னோம்? 5, 6, 7. சரியாப்ப மூன்று குறிப்பு என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த வராசத்தோடு சம்பந்தப்பட்டதை சொல்லியிருக்கிறோம். ரைட். அடுத்ததாக எட்டாவது, ஒயுஷ்ஹிது அலா தாலிக ரஜுலைனி அத்லைனி முஸ்லிமைன். இது மிக முக்கியமான சட்டம், ஒரு புது சட்டமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். குர்ஆன் கொஞ்சம் விரிவாக இதை பேசுது. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இது எந்த அளவுக்கு தேவைப்படும் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத விட்டாலும் தேவை இருக்குது. அந்த தேவை என்ன செய்ய இருக்குது? ஆனால் நாதிராக அரிதாக என்ன செய்யலாம் இருக்கலாம். என்னன்னு சொன்னால், ஒருவர் அதாவது வசியத்தை செய்கிற நேரத்தில் சாட்சி இருக்கணும். வசியத்தை செய்கிற நேரத்தில் சாட்சி இருக்கணும். நம்ம யார் வசியத்தை செய்யற பூரா வசியத்தை ஒருத்தர் எழுதலை, ஒருத்தர் வந்து சொல்றாரு, சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி இரண்டு பேர் இருக்கணும். முஸ்லீம் இரண்டு முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? சாட்சி சொல்ல வேண்டும். இரண்டு முஸ்லீம்கள் சாட்சி சொல்ல வேண்டும், இவர் இதெல்லாத்தையும் வசியத்து பண்ணிவிட்டு போனார். என்ன வசியத்தாக இருந்தாலும் சரி, உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, சமூகத்துக்காக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இவர் இதில் வந்து வசியத்தை செய்தார் அப்படின்றதுக்கு சாட்சி இருக்கணும். இரண்டு முஸ்லீம்கள், இரண்டு முஸ்லீம்கள் அத்லைனி, அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். இரண்டு முஸ்லீம்கள் நேர்மையானவர்களாக இருக்க, நல்லா புரிஞ்சுங்க. சாட்சி என்றால் முஸ்லீம் என்று மட்டும் சொன்னா போதாது, முஸ்லீம் என்று மட்டும் சொன்னா போதாது. ஏன்னா பிறை விஷயத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு செய்தி சொல்லுவாங்க, ரசூலாங்கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்க, ரசூலாங்க நீங்க என் அல்லாஹ் ஒரு வணக்கத்துக்குரிய சாட்சி சொல்றீங்களா, அதே போல இரண்டாவது என்ன, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்றீங்களான்னு கேட்டாங்கன்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. செய்தி அது முதலாவது, பலகீனமான செய்தி. இரண்டாவது, சாட்சி என்று வந்தாலே அதாலத்தை என்ன செய்யணும்? அங்க இருக்கணும். சாட்சி தேவையில்லை, ரெண்டு பேர் முஸ்லீம் ஆயிதா போதுமாக இருந்தால் அது பிழை. குர்ஆன் எல்லா இடங்களையும் என்ன செய்யும்? அதாலத்தை சொல்லும். சாட்சி என்ன? அதாவது அத்லைன், இரண்டு நீதியானவர்களாக இருக்கணும். ஹதீதுகள் அறிவிக்கிற நேரத்தில் நிறைய பேர் முஸ்லீம்கள் தான் அறிவிக்கிறாங்க. எல்லாத்துல என்ன பார்ப்போம்? அதாலத்து பார்ப்போம். அதாலத்து இல்லாம சாட்சி இல்லை, நீதி இல்லாமல் சாட்சி இல்லை. வெறும் முஸ்லீம் என்பதற்காக சாட்சி என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப இரண்டு பேர் இருக்கணும். அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்? இரண்டு முஸ்லீம்கள் அப்படி இல்லையா? ஃப இல்லம் யூஜதா ஃபரஜுலைனி மின் கைரில் முஸ்லிமீன். குர்ஆன்ல நீங்க இந்த வசனத்தை முழுசா பார்க்கலாம், நான் வாசிக்கிறது பின்னால. அதாவது இப்ப ஒருவர் பிரயாணத்துல இருக்கிறாரு, ஒரு நாலு பேர் ஓட போறாரு, நாலு பேர் நன் முஸ்லீம்ஸ் வைங்க, அல்லது இன்னொரு முஸ்லீம் அல்லாத ஊர்ல அவர் இருக்கிறார், சாட்சி சொல்றதுக்கு ரெண்டு பேர் இல்லை, இப்ப என்ன செய்யறது? அப்படி என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? முஸ்லீம் இல்லாத இடத்துல சாட்சிக்கு நிக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் சாட்சிக்கு நிக்கலாம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? குர்ஆன் சொல்றான், முஸ்லீம் இரண்டு சாட்சி இருக்கணும், அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேர் என்ன செய்யணும்? சாட்சிக்கு இருக்கணும். இஸ்லாம் அதாவது எல்லோருமே முஸ்லீம் அல்லாத எல்லோருமே அநியாயக்காரன் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாக்கு போங்க, ஃப இன்ன பிஹா மலிகன் அதுலா, அங்க ஒரு நீதியான ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை பார்க்கறோம். ரசூலுல்லாஹ் அதுல் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்டே அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவர்களா நீதியில் என்று வர நேரத்தில் இஸ்லாத்தான் என்ன செய்வோம்? நம்ம தெரிவு செய்யும். காரணம், அவன்கிட்ட உள்ள இயல்பான நீதி, இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த நீதி உணர்வு. மற்றது துல், இறைவனை வணங்காமல் இருத்தல், இணை வைத்தல் என்பது அநியாயம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அப்படி தெரிவு செய்யறோம். இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் இரண்டு பேர் அதாவது சாட்சிக்கு நிக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இந்த சாட்சியில நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் வராரு, ரெண்டு பேர் இப்படித்தான் வசியத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லு, இந்த தங்க கோப்பையை இவரு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாருங்களே, வசியத்தானது அவர் ரெண்டு பேரும் சாட்சி சொல்றாங்க, சின்ன தங்க போத்திரெல்லாம் இவந்த குடும்பத்துக்கே போற மாதிரி வசியத்து நடந்துக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இந்த மாதிரியான சந்தேகம் என்று ஏதாவது வந்து வரும் வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி வசியத்துல சந்தேகம் வந்ததா, அப்ப என்ன செய்யணும் அப்படின்றத குர்ஆன் சொல்லுது. என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு தொழுகைக்கு பின்னால, ஆனா பலர் அசருடைய தொழுகை அப்படின்னு சொல்றாங்க, ஒரு தொழுகைக்கு பின்னால் அவங்கள நிறுத்தி வச்சு சத்தியம் சொல்ல வச்சு அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் இதில் எந்த விதமான மோசடியும் செய்யலை. நாங்கள் கண்டதையும் எங்களுக்கு சொல்லப்பட்டதையும் தான் இந்த இடத்துல என்ன செய்கிறோம், சாட்சியாக நாங்கள் சொல்கிறோம். இதில் எந்த மாற்றமும் நாங்கள் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்று சத்திய மன்றத்துக்குரிய உரிமையும் அவர்களுக்கு என்னது உண்டு. அவர் என்ன கேட்கக்கூடாது, சும்மா எங்களை நம்பிக்கையில் விட்டுட்டு போங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. யார் இந்த சாட்சி சொல்கிறவர், நம்பிக்கையில் விட்டு போங்க, நான் ஏதோ உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க உறுதிப்படுத்த நினைக்கிறாங்களா, அவங்க அந்த உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அடுத்த கட்டமாக இவங்க வந்து மோசடி செஞ்சாங்க என்று நிரூபணமாகுது பேச்சில், நம்ம விசாரிக்கிறதுல இல்ல இதுல என்னமோ ஒன்று செய்திருக்கு நடந்திருக்குது அப்படி என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் ஒரு இன்னொரு உரிமை, இன்னொரு ரைட் வழங்கப்படுது, இன்னொரு உரிமை வழங்கப்படுது. அது என்ன உரிமை, அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களே மிக நெருக்கமானவங்க, இவரை விட இப்ப யாருக்கு இப்ப வசியத்தை செய்யப்பட்டவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தில் இவர்களை விட நெருக்கமான இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா. அவங்க சத்தியம் பண்ணலாம், அவங்க என்ன செய்யலாம்னா சத்தியம் பண்ணலாம், இவர்களுடைய சாட்சியை விட இப்ப நாங்க சொல்றோம் அதுதான் என்னது சரியான சாட்சி. அந்த ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி ஒரு நாளும் அவர் இப்படி வசியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு, இப்படித்தான் அவருடைய வசியத்து இருந்தது என்று அவர்கள் சத்தியம் பண்ணினால் இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடணும், உட்படுத்திடணும். காரணம் இரண்டு, ஒன்று அவர்கள்ட்ட சந்தேகம் ஏற்பட்டுட்டு அவருடைய செயல்பாட்டில், இரண்டாவது இந்த குடும்பத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தான் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க அதிகம் வாய்ப்பு உண்டு, அவங்க சத்தியம் பண்றாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவங்க அப்படி இல்லைன்னு சத்தியம் பண்ணா இவங்களை என்ன செய்யணும், உட்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இது இரண்டு சாட்சி விஷயத்துல நடந்து கொண்டு, ஒன்று ஆரம்பமாக இரண்டு முஸ்லீம் சாட்சிகள், இல்லை என்றால் இரண்டு காஃபிரான சாட்சிகள், இந்த இருவரையும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வழி என்ன, அதாவது ஒரு தொழுகைக்கு பின்னால அவர்கள்ட்ட சத்தியம் கேட்டு அவர்களுடைய விஷயம் விசாரிச்சு உண்மைப்படுத்திக்கிறது. நான்காவதாக அவர்களை சந்தேகம் வந்தது என்று சொன்னால், அல்லது நிரூபண மாதிரியான ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால், அவர்கள் அல்லாத குடும்பத்திலே உள்ள அவுளையான் மிகவும் தகுதியான இரண்டு பேர் முந்தி வந்து என்ன செய்யலாம், சத்தியம் பண்ணி இவர்கள் சொல்றது பிள்ளை நாங்கள் சொல்றதுதான் உண்மை என்று என்ன செய்யலாம், சத்தியம் பண்ணலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இந்த சத்தியம் என்பது கட்டாயம் செய்தே ஆகணும், எழுதினாலும் எழுதாது விட்டாலும் எப்படியாக இருந்தால், இந்த சாட்சி என்பது எழுதினாலும் எழுதாது விட்டாலும் இரண்டு பேர் சாட்சியம் என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம வச்சே ஆகணும், எழுதி இந்த எழுதுறதுக்கு இந்த ரெண்டு பேரும் என்னது சாட்சி அப்படின்னு வைத்தாக வேண்டும். இப்ப குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் ஹீனல் வசியத்து இஸ்னானி தவா அத்லி மின்கும், அதாவது உங்களுக்கு வந்து மரணம் வந்தால், அதாவது உங்களுக்கு மரணம் வந்தால் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் ஹீனல் வசிய வசியத்துடைய நேரத்தில் நேர்மையான இரண்டு பேர் சாட்சி சொல்லுதல் தான் உங்களுக்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவ் ஆஹராணி மின் ஹைரிக்கும், அல்லது உங்களில் அல்லாத இரண்டு பேர், அப்படின்னா முஸ்லீம் அல்லாத இரண்டு பேர், இன் அன்தும் தரபதும் ஃபில் அர்தி ஃஅஸாபத்துக்கும் முசீபத்துல் மௌத், நீங்க பிரயாணம் போயிருந்த நேரத்தில் முசீபத்துல் மௌத், மௌத்துடைய முசீபத் அந்த சோதனை உங்களுக்கு வந்துட்டு என்று சொன்னால், அப்ப உங்களுக்கு அங்க இடத்துல முஸ்லீம் யாரும் இருக்க மாட்டாங்க என்ற சிச்சுவேஷன் ஏற்பட்டால் நீங்கள் முஸ்லீம் அல்லாத இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளலாம். தஹ்பிசூனஹுமா மின் பஅதி ஸலா, அவர்கள் இருவரையும் தொழுகைக்கு பின்னால் ஹப்ஸ் தடுத்து வைத்து, ஃபயுக்ஸிமானி பில்லாஹி இனிர்த்தபத்தும் நிறுத்தபித்தும், நீங்கள் சந்தேகப்பட்டால் அவங்கள்ட்ட சத்தியம் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். லா நஷ்தரி பிஹி தமனன் வலவு கானதா குர்பா வலா நக்துமு ஷஹாதத்துல்லா, அவர்கள் எப்படி சத்தியம் பண்ணணும், அதாவது லா நஷ்தரி பிஹி தமனன், இது நாங்கள் எந்த ஒரு ஆள்தான் அமௌண்ட் வாங்கி என்ன செய்யலை, செய்யலை, நீ இப்படி வசியத்து பண்ண உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தாரேன் அப்படி என்று சொல்லி செய்யவில்லை. வலவு கானதா குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நாங்கள் நடக்கவில்லை. ஒலா நக்துமு ஷஹாதத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஷஹாதத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் மறைக்க மாட்டோம். இப்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சத்தியம் பண்ண வேண்டும். அப்படி நம்ம செய்தோம் என்றால், இந்த மாதிரி மறைத்தோம் என்றால், இன்னா இதன் லமினல் ஆசிமீன், நாங்கள் பாவிகள், நாங்கள் பாவிகள். இதுக்கு பின்னால பாருங்க, சத்தியம் பண்ண பின்னால சாட்சி சொன்ன பின்னாலும் அவங்களுக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டு இவங்க பிழைதான் விட்டுக்கிறாங்க, ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டால், ஃபஆஹரானி யகூமானி மகாமஹுமா மினல்லதைனி இஸ்தஹக்க அலைஹிமுல் அவுலயான், அதாவது மினல்லதீன இஸ்தஹக்க அலைஹிமுல் அவுலயான், அது சரிவராது விட்டால், இவங்கள்ட்ட தவறு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால், யார் தகுதியாக இருக்கிறாங்க குடும்பத்தில் அதில் மிகவும் நெருக்கமான இருவர், மிகவும் நெருக்கமான இருவர் என்ன செய்யலாம், அவர்களுக்கு வசியத்து பண்ணி நாங்கள் தான் சாட்சியாக இருப்போம் அவர்களுக்கு எதிராக வரலாம். அவங்களே என்ன செய்யணும் தெரியுமா, சத்தியம் பண்ணணும். ஃபயுக்ஸிமானி பில்லாஹி ல ஷஹாதத்துனா அஹக்கு மின் ஷஹாதத்திஹிமா, அவர்களது சாட்சியை விட எங்களது சாட்சி தான் மிகவும் அருகதையானதுன்னு அவர்கள் சத்தியம் பண்ண வேண்டும். வமா அத்ததைனா இன்னா இதன் லமின பாலிமி, நாங்கள் அவர்களுக்கு எதிராக சொல்லணும் என்பதற்காக சொல்லவில்லை, அப்படி செய்தோம் என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தா, இது நமது சொத்துக்களை வச்சு மட்டும் யோசிக்க கூடாது, கோடி மில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் வச்சு ட்ரில்லியன் எல்லாம் வச்சு யோசிக்கணும். நம்ம வேண்டிய அந்த 1000-2000 கூட சர்ச்சை பண்ணுங்களோ நினைக்க கூடாது. எல்லாருக்குரிய சப்ஜெக்ட் இது. இது என்ன? வசதி, உழைப்பு, பணம் என்று எல்லாம் வருமோ அதுல பெரிய அநியாயம் கூட என்ன செய்யலாம், நடக்கலாம். அதற்குரிய ஒரு அம்சம் இது, ரைட். அதுக்கு பின்னால அத்னா ஐயா தூ பி ஷஹாதத்தி அலா வஜிஹா, இதுதான் மிகவும் சிறந்தது. முறையான சஹாதத் உங்கள்ட்ட வந்து சேருவதற்கு, அவர்கள் முறையான சஹாதத்தை சொல்லுவதற்கு இதுதான் மிகவும் சிறந்தது. அவ் யஹாஃபு அன் துரத்த ஐமானும் பஅத ஐமானிஹிம், அல்லது ஒரு சஹாதத்துக்கு பின்னால இன்னொரு சஹாதத்து மறுக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் வழி. வத்தகுல்லாஹ் வஸ்மஉ வல்லாஹு லா யஹ்தில் கவுமல் ஃபாஸிகீன், பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், செவிமடுங்கள். அல்லாஹு தஆலா பாவிகளான கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான், பாவிகளான கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இப்ப இது முழுமையாக அல் குர்ஆனிலே வசியத்து சம்பந்தமாக வரக்கூடிய வசனம். அதாவது இந்த வசனத்தை எடுத்துட்டு வரல, நான் நம்புறேன், என்ன சூறால வருது சரியா, இது இந்த முக்கியமான ஒரு வசனம் வசிய சம்பந்தமாக. அதான் அந்த அத்தியாயம் தான் எடுத்துட்டு வரலன்னு சொல்றேன். 106 5 106 என்ன அஞ்சு சூரத்துல் மாயிதா 106 சூரத்துல் மாயிதா 106 வசனம், முக்கியமான ஒரு வசனம். இது வந்து ஆண்களோடு சம்பந்தப்பட்ட சாட்சி, பெண்களும் வரலாம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது கொஞ்சம் விரிவா கேள்வி வேணாம், கொஞ்சம் முடிச்சிருட்டு சரியா, ரைட். அது 9வது அம்சம் என்னன்னு சொன்னால் அம்மல் வசியா, சரி 9வது அம்சமா, இது சாட்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். கடைசிக்கு ஒரு 5 நிமிஷம் கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அம்மல் வசியா லில் வாலிதைன் வல் அக்ரபீன் அல்லதீன யரிதுன மினல் மூசி. இப்ப பாருங்க, ஏற்கனவே குர்ஆன் வசனம் என்ன சொல்லிச்சு, குதிபா அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைன், தாய் தந்தைக்கு வசியத்து செய்யணும்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. ஆனால் அவங்க ஏற்கனவே வாரிதாக அவங்களுக்கு சொத்து வரத்தான் போகுது, அதை வசனத்தை ஆதாரமாக காட்டி தான் நாங்கள் என்ன சொன்னோம், வசியத்து வாஜிப், வசியத்து வந்து வாரிதாக அல்லாதவர்களுக்கு என்னது வாஜிப் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல அவர் 9வது குறிப்பு ஹல்பானி என்ன சொல்றாரு சொன்னால், அம்மல் வசியா லில் வாலிதைன் வல் அக்ரபீன் அல்லதீன யரிதுன மினல் மூஸி, வசியத்து செய்கிறவர்கிட்ட இருந்து வராசத்தாக வராங்களே பிள்ளைகள், வராசத்தின என்ன சொத்து சட்டப்படி பெறக்கூடியவர்கள். இந்த சட்டப்படி சொத்து பெறக்கூடிய பெற்றோர்கள் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஃபலா தஜூஸ், அவர்களுக்கு வசியத்து செய்யக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா வசியத்த லி வாரிஸின், யாரெல்லாம் வாரிதா பெறுறாங்களோ, உதாரணம் ஒருத்தருக்கு 2 லோண்டு போக, இந்த 3 லோண்டு போக சேர இருக்குது சொத்துல, வசியத்தில் அவருக்கு சொத்துலேயே ஒரு பங்கு போகுது, இவருக்கு இன்னும் 2 சேர்த்து கொடுங்கன்னு வசியத்தனை செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அது வந்து யாரெல்லாம் சொத்து அடிப்படையில் போகுமோ அது வந்து கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால், லிஅன்னஹா மன்சூஹா பி ஆயத்தில் மீராஸ், மீராஸ் வசனம் இருக்குது. என்ன மீராஸ் வசனம், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்தயைன் அப்படின்னு வருது. ஓ, ஒரு ஆணுக்கு அதாவது கிடைக்கக்கூடிய பெண்ணுக்கு, 2 பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கணும் என்று வரக்கூடிய அந்த வசிய சம்பந்தமான வசனத்தோடு, இந்த வராசத்து சம்பந்தமான வசனத்தோடு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், இந்த வசியத்துன்றது உறவுகளுக்கு அதாவது சொத்து பெறவங்களுக்கு போகக்கூடாது என்ற சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். வசியத்து எப்ப இருந்தது, இந்த சொத்து சம்பந்தமான சட்டம் இல்லாத நேரத்தில், சொத்து யாருக்கு போகணும் எவ்வளவு போகணும் எப்படி போகணும் சட்டம் இல்லாம இருந்த நேரம் இருக்குது, அப்ப வசியத்து மூலம் என்ன செஞ்சாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்றைக்கு அந்த சட்டம் இறங்கிச்சோ அது அல்லாஹ் வசியத்து செஞ்சிட்டான், யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹு தஆலா வசியத்து செஞ்சிட்டா, யாரெல்லாம் மரணிக்கிறான் அவங்களுக்கு என்னென்ன இந்த நபர் போய் ஆகணும், அல்லாஹ்வுடைய வசியத்து எப்பொழுதும் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சட்டம் வந்த பின்னால எவர் சட்டப்படி சொத்து பெறுவாரோ அவருக்கு வசியத்தால் இன்னொன்று என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. பாக்குறீங்க, நம்ம நிறைய கொடுத்துக்கிறோம், இவருக்கு கொடுக்கல, ஆனா சட்டப்படி இவருக்கு 4 லோண்டு தான் போக போகுது, அதான் வசியத்தை வச்சுக்கிறோமே இன்னொரு 2 என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்த்துடக்கூடாது, அது சேர்க்க முடியாது, கூடாது. யாருக்கு வசியத்தை சொன்னால் யாரு வாரிசாக மாட்டாரோ அவருக்கு தான், உறவினர்கள் இன்னும் உள்ள வெளியுள்ள மக்கள் அவர்களுக்கு, பிள்ளைகள் இவர்களுக்கு தான் சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி உரையிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் ஆதா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு ஃபலா வசியத்த லி வாரிஸ், அல்லாஹு தாலா யாருக்கு என்ன சேரணுமோ அதையெல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான், எனவே யாரு வாரிசோ அவருக்கு வசியத்து இல்லை, யார் வாரிசோ அவருக்கு வசியத்து கிடையாது. எனவே வசியத் என்பது அந்த வசனத்தில் இருந்தால், எது அதாவது குத்திபா அலைக்கும் இதா ஹதர அஹதுக்கும் மௌத் இன் தரக்கன் ஹைரனில் வசியா, அதாவது ஏதாவது சொத்துக்களை விட்டு சென்றால் வசியத்து உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட சொல்றானே. இது எப்ப இறங்கினது, வராசத்து சம்பந்தமான சட்டத்துக்கு முன்னால, சொத்துக்கள் பங்கீடு சம்பந்தமான சட்டத்துக்கு முன்னால, அந்த சொத்துக்கு சொத்துக்கள் பங்கீடு சம்பந்தமான சட்டம் இல்லாத நேரத்தில் நீங்க வந்து உறவினர்களுக்கு வசியத்து செஞ்சுக்கங்க என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா பெற்றோர்களையும் சேர்த்து என்ன செய்யறான் சொல்ற, அப்ப அந்த சட்டம் இல்லை. அதுக்கு பின்னால சட்டம் இறங்கின பின்னால அந்த வசியத்து என்பது சுருக்கப்படுது, யாருக்கு சுருக்கப்படுது? அந்த சட்டம் மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுதுன்னா, முழு கருத்து இல்லாமல் அல்ல, உறவினர்கள் யாரெல்லாம் சொத்து பெறுவார்களோ அவர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன செய்கிறது, அது மாற்றப்படுகிறது. சரியா, இதுதான் அந்த வசனத்துடைய சுருக்கம். ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது பத்தாவது அம்சம்,
وَيَحْرُمُ الْإِضْرَارُ فِي الْوَصِيَّةِ كَأَنْ يُوصِيَ بِحِرْمَانِ بَعْضِ الْوَرَثَةِ مِنْ حَقِّهِمْ مِنَ الْإِرْثِ أَوْ يُفَضِّلَ بَعْضَهُمْ عَلَى بَعْضٍ فِيهِ. அதாவது வசியத்தில் கேடு விளைவிக்கணும் என்ற நோக்கம் வரக்கூடாது, அல்லது பங்குற நேரத்தில் கேடு விளைவிச்சு பங்கிடக்கூடாது. இது சட்டம். என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது சாரி, குர்ஆன் வசனத்தில் வருது எப்படின்னு சொன்னால், மின் பஅதி வசியத்தின் யூசா பிஹா அவுதைன் கைர முதார். தீங்கு இழைத்தல் என்னது, அந்த வசியத்திலோ அந்த கடனிலோ சொத்து பிரித்தல் எதுலையும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறா. எனவே அந்த மாதிரி விஷயத்தில் வசியத்தில் மாறு செய்யற, இன்றைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த பண்பாடு, வசியத்து அப்படி என்று நடந்துட்டா அதில் கையடிக்கிறேன்றது என்னது, கொஞ்சம் அந்த வசியத்தை என்ற சொல்லுக்கே ஒரு மரியாதை என்ன செய்யுது, இதுக்கு வசியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு, நாங்கள் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்யக்கூடாது. இன்னொரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா திரார், பாதிப்பு அடைகிற அமைப்பில் எதுவும் இருக்கக்கூடாது, பாதிப்பு அடையவும் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய, பாதிப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுத்தவும் கூடாது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து இது வந்து பொதுவாகவே இஸ்லாமிய அடிப்படையும் அதுதான், வசியத்து விஷயத்தில் நேரடியான செய்தியும் அதுதான். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், பதினொன்னாவது, வல் வசியத்து ஜாஇரா பாத்திலத்து, ஒன்றும் இல்லை, வசியத்தில் மோசடி செய்யக்கூடாது, மோசமான முறையில் வசியத்தை நம்ம செய்யக்கூடாது. யாராவது, அதாவது எப்படியாக இருந்தாலும் மோசமான முறையில் வசியம் செய்யக்கூடாது. மோசமான முறையில் என்ன என்ன, ஒரு வேணுமென்றே கஸ்து எங்கட கஸ்தில் இருக்கக்கூடாது, இவருக்கு என்ன செய்யணும், அநியாயம் இழைக்கணும் என்கின்ற அமைப்பில் வசியத்தை இருக்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு ரெண்டு பிள்ளை ஒரே நேரத்தில் வளர்க்குறாரு, உதாரணம் சொல்கிறதா இருந்தால் ரெண்டு பிள்ளை ஒரே நேரத்தில் வளர்க்குறாரு, ஒரே பாசம் எல்லாம் இருக்குது, இவன் வந்து கொஞ்சம் இவனுக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக வேண்டி நோக்கத்தில் என்ன செய்கிறாரு, இவருக்கு நீங்கள் நாலில் மூணு கொடுங்க, உதாரணத்துக்கா இவருக்கு நாலில் ஒன்று கொடுங்க. வசியத்து செய்கிறது பிழை இல்லை எப்படியா இருந்தாலும், ஆனால் நோக்கத்தில் எதிர்க்கக்கூடாது, கஸ்துல் எதிரார், இவனுக்கு அநியாயம் இழைக்கணும் என்று இருக்கக்கூடாது. பங்குற நேரத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, பங்கெடுக்கின்ற நேரத்தில் கூட அநியாயம் இழைக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக சட்டப்படி அவர் வசியத்தை சொல்லிட்டார், இன்ன அடிப்படையில் இன்ன அடிப்படையில் இன்ன அடிப்படையில் இன்ன நபருக்கு போய் சேரணும், அதில் கூட என்ன செய்யக்கூடாது, சட்டப்படி நம்ம நிறைவேற்றணுமே தவிர, நிறைவேற்றவங்க அவர் என்னதான் வசியத்தை செஞ்சிட்டாலும் இவருக்கு கொஞ்சம் கூட கொடுத்தா தான் நல்லது என்று நிறைவேற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இதுதான் எதிரார். இந்த மாதிரியான பாதிப்புகள் வசியத்தில் நம்ம செய்யக்கூடாது. ரைட். அடுத்தது பதினொன்னாவது, அதாவது அநியாயமான வசியத்துக்கள். அநியாயமான வசியத்துக்கள் அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய வசியத்துக்கள், அதான் கருத்து. அதான் ஹதீஸ் என்ன போடுறானா, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட்டதாகும். மார்க்கத்துக்கு முரணான வசியத்துக்கள் தான் அநியாயமான வசியத்துக்கள். மௌத்தார் நேரத்தில் சொல்றாரு, எனக்கு என் சொத்துல தர்காவை கட்டி விட்டுருங்க அப்படின்னு வசியத்து பண்றாரு, அல்லது ஒருத்தர் கடன் கொடுக்க கன்ஃபார்ம் ஆகிற கடன், எவனுக்கு கொடுத்தாலும் இவனுக்கு கடன் கொடுக்காதீங்க, சரியா, இந்த மாதிரி ஒரு வசியத்து பண்ணிட்டு போனார்னு வைங்களேன், இதெல்லாம் அநியாயமான வசியத்துக்கள். ஏன்னா நல்லா விளங்குது, அதாவது எங்களுக்கு தெரியும் இது மார்க்கத்துக்கு முரண், இந்த வசியத்து வந்து மார்க்கத்துக்கு முரண், அல்லது சொத்து ஒரு ஆளுக்கு சேர வேண்டியிருக்குது, சொத்து ஒரு ஆளுக்கு சட்டப்படி போய் சேர வேண்டியிருக்குது, இவர் வசியத்து பண்றாரு, என்ன சொத்து இஸ்லாமிய அடிப்படையில் பிரிங்க, இவருக்கு தவிர இவனுக்கு சொத்து இஸ்லாமிய அடிப்படையில் போய் சேரக்கூடாது, இப்படி அநியாயமான முறையில் எங்களுக்கு விளங்குது இது மார்க்கத்துக்கு முரண், அப்படி வசியத்தை செஞ்சால் அது அதாவது லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் காலிக், இறைவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு படைப்புக்கு நாங்கள் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இறுதியாக, அதாவது பனிரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது சஹாபாக்களுடைய சில செய்திகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அம்சம். வசியத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இதை என்ன செய்யலாம், நம்ம நடைமுறைப்படுத்தலாம். என்னன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பிதஅத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பிதஅத்துக்கள் மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த முரணான நிகழ்வுகள் யாரை கூட பாதிக்கலாம் என்றால், மௌத்தாகிறவருடைய செயல்பாடுகளை கூட என்ன செய்யலாம், மௌத்தாகிறவருடைய ஜனாசாவுடைய செயல்பாடுகளை பாதிக்கலாம். விதத்தான நடைமுறையில் என்ன செய்யலாம், அவருடைய அதாவது ஜனாசா கொண்டு போகப்படலாம், அடக்கப்படலாம், அவருடைய ஜனாசா மையவாடியில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்ன செய்யலாம் நடக்கலாம். இந்த மாதிரி அவர் பயந்தார் என்றால் இதை கூட அவர் என்ன செய்யலாம், வசியத்தாக சொல்லலாம். இதை கூட அவர் வசியத்தாக சொல்லலாம். என்னன்னு சொன்னால், உதாரணமாக அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி பதிவு செய்கிறாரு, இதா அன் அமித்து, நான் மரணித்தால், ஃபலா துஸினு பி அஹதா, நான் மரணித்தேன் என்ற செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் மரணித்தேன் என்ற செய்தியை யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஃபஇன்னி அகாஃபு அய் யகூன நஅயா, அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த மரண அறிவித்தலாக இருக்கலாமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றான். தடுத்த மரண அறிவித்தலாக இருக்கலாமோ என்று பயப்படுகிறேன். மரண அறிவித்தலை தடுத்திருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மரண அறிவித்தல் அப்படி என்று சொல்றது என்னென்னா, ஜாகிலியா காலத்தில் நடந்த ஒரு முறை, ஒருவர் மரணித்து விட்டால் அதை வந்து ஊர் உலகம் புள்ள என்ன செய்யறது, அவருடைய நல்லபு புள்ளாப்புகளை சொல்லி இந்த நபர் மரணித்து விட்டார், அதுக்கான ஒரு உத்வேகம் கொடுக்கறது, அதாவது இஸ்ஆத் என்று சொல்லுவாங்க, அந்த இஸ்ஆத் எல்லாம் கலந்து அது நடக்கும். அதாவது மரண அறிவித்தல் சம்பந்தமான உத்வேகம் கொடுக்கறது, அவருடைய விஷயங்களை புகழ் பாடுறது எல்லாம் சேர்ந்து நடக்கும், நியாகா எல்லாம் சேர்ந்து நடக்கும். சாதாரணமான மரண அறிவித்தல் இதில் தடுக்கப்படவில்லை என்பதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய நிலைப்பாடு. சாதாரணமான அதனாலதான் அவர் கூட என்ன சொல்றாரு, இன்னி அஹாஃபு ஐயா, இது வந்து அந்த தடுத்த மரண அறிவித்தலாக இருக்கலாமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படித்தான் அவர் சொன்னாரே ஒழிய, இதுவும் அது உண்டு சொல்லலை. ஒருவருடைய மரணம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சாதான் ஜனாசா தொழுகைக்கு வருவாங்க. ஏனே ஹதீஸ்களை வச்சு பாருங்க, ஜனாசா தொழுகைக்கு வருவாங்க, ஜனாசா தொழுகையில அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவாங்க. அந்த ஜனாசாவை தொடர்ந்து சொன்னா இவ்வளவு நன்மை இருக்குது, இவ்வளவு கூலி இருக்குது இஸ்லாம் சொல்லுது. எனவே ஜனாசா இன்னால் நபர் ரசூலாங்களே கேட்கிறாங்க, நீங்க ஃபஹல்லா ஆதன் துமூனி, எனக்கு நீங்க சொல்லியிருக்க கூடாது அவங்க மவுத் என்று சொல்லி அப்படின்னு ரசூலாங்க கேட்டாங்க. என்ன செய்தியா நாம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நஜாசி மன்னன் மரணித்த செய்தி, அசாமா மரணித்த செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு சொல்றாங்க இப்படி மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. எனவே மரண அறிவித்தல் தடை கிடையாது. அந்த மரண அறிவித்தல் அவரை உயர்த்துகின்ற அமைப்பில், அவரோடு என்னது அவருக்கு சில புகழ் பாடுற அமைப்பில், அல்லது என்னது இன்ன நபர் மரணித்து விட்டார் என்னமோ மரணிக்க கூடாதனால் மரணிச்சிட்ட மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிற அமைப்பில் நடந்தால், இப்போ போஸ்டர் ஒட்டுவாங்க இன்ன நபர் மரணித்து விட்டார் அப்படின்னு போஸ்டர் ஒட்டுவாங்க. இப்போ போஸ்டர் ஒட்டுற பழக்கம் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நிறைய என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்போ பயானுக்கெல்லாம் அது இதோட சம்மந்தப்படாட்டியும் நான் சொல்லியான பயானுக்கெல்லாம் மௌலி மாற போட்டோ என்ன செய்யறாங்க போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இங்கே படம் நடிக்கிறதுக்கு சரியா, அந்த லெவலுக்கு கொண்டாச்சு. பெரிய மார்க்கத்துக்கு முரணான விஷயம், எப்படி கொண்டு போட்டு ஒத்தர் பிடிக்கிறாரு சரியா, ஒத்தர் பிடிக்கிறாரு என்ன இவருடைய தலைப்பு, அது இவருடைய தலைப்பு, இது எப்படி போட்டோஸ் எல்லாம் போட்டு வந்துச்சு, கேட்டா இவர் யாருன்னு தெரியணுமா, என்னத்துக்கு தெரியணும், எதற்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த லெவலுக்கு வந்துட்டு சிடிக்கெல்லாம் போட்டாச்சு, கட் அவுட் வச்சாச்சு, கட் அவுட் வைக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல இப்படி பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க, ஒரு நாள் மாநாடு அந்த நபர் போட்டோ போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த பயானும் தேவையில்லாம், இந்த எஜித்திமாவும் தேவையில்லை, அவசியமில்லை, நல்ல பலனை இந்த சமுதாயத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யாது கொண்டு வந்து சேர்க்காது, இந்த நிலைமை வரக்கூடாது. இப்ப நாங்க வந்து வாட்ஸ்அப் அங்க முக்கியமான ஒரு நபருடைய மரண செய்தி நம்ம சொல்றோம், துவா கேட்கட்டும்னு சொல்றோம், இது மரண செய்தியா மட்டும் போட்டு முடிச்சிடணும், நாளைக்கு வாட்ஸ்அப்ல எடிட்டிங் எல்லாம் லேஸ் ஆயிருக்கு தானே, போட்டோன்னு சொல்லி போட்டோஷாப்ல போட்டு அந்த நபருடைய ஜனாசா போற நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது வந்துடும். அதாவது நோக்கம் இந்த நபர் மரணித்தார் அவருக்கான துவா, இதோட தான் அந்த நோக்கம் முடியணுமே தவிர, இதுல மேலதிகமான நோக்கம் இருந்தால் இதுல வந்து சேரும் நாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த நாயில வந்து சேரும். இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு அதாவது சொல்லி தடுத்துக்கொள்றது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படி என்று தடுத்துக் கொள்றது இஸ்லாம் அதாவது அனுமதித்த தூண்டக்கூடிய வசியத்துல உண்டு. இறுதியாக அதாவது இந்த பாடத்துடைய இந்த பகுதியோட முடியுது, அதாவது ஒரு நோயாளியுடைய கடமை என்ற பகுதியோட இறுதியாக இந்த நூலை எழுதின ஷேக் நாசிருதீன் அல்பானி ஒரு வசியத்தை கடைசியில் செஞ்சார், மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்தை செஞ்சார், அந்த வசியத்து வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த வசியத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அதில் மிக பெருமதியான ஒரு வார்த்தையாக தான், நான் மரணித்த நேரம் ரெண்டாவது சொல்கிறேன், நான் மரணித்த நேரத்தில் எனது மரணத்தை இயன்றளவுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டான்ட்டார், யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி. அதனால் அவருடைய மகன், அவருடைய மிக நெருங்கிய மாணவர் ஷேக் அலி ஹசன் ஹலபி போன்றவர்கள் ஒரு மணித்தியால் ரெண்டு மணித்தியாதுக்குள்ளே செய்தி கிடச்சிருந்தாவே வந்திருக்கலாம், வர கிடைக்கல, அதுக்குள்ளே ஒரு 3000-4000 பேர் ஜனாசாக்கு வந்திருந்தாங்க, அதுக்குள்ளேயே அவரை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கிட்டாங்க, 3-4 மணித்தியாதுக்குள்ளே அடக்கிட்டாங்க. அவருடைய இந்த ஜனாசா அந்த அடக்கக்கூடிய அந்த உரைகள் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஆடியோ கிளிப்பாக என்ன செய்து இருக்குது. அடுத்த இன்னொரு செய்தி என்னடா, அவர் செஞ்ச வசியத்தில் மிக முக்கியமான வசியத், நான் மரணித்த பின்னால் என் லைப்ரரியில் உள்ள பேனை தொடக்கம், மிகப்பெரிய நூல் தொடக்கம், பேனை எழுத்து கையெழுத்து பிறகு எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் மதீனா யூனிவர்சிட்டிக்கு வசியத்தை செய்கிறேன். டோட்டல் லைப்ரரி, அதில் உள்ள ஒரு பேப்பர் கூட, ஒரு ஒரு பத்திரிகை, ஒரு ஒரு சாதாரண துண்டு கூட எல்லாமே அது, நான் மதீனா யூனிவர்சிட்டிக்கு நான் வசியத்தை செய்கிறேன். இந்த பூமியிலேயே நான் ஹதீஸ் துறையில் ஒரு சிறந்த ஒரு இடமாக நான் மதீனா யூனிவர்சிட்டி என்ன செய்தேன், நான் கண்டே நான் படிப்பிச்ச இடம் அது, 2 வருஷம் படிப்பிச்சாரு, அது கண்டேன் என்று சொன்னாங்க, அதுக்கு தனி ஃப்ளைட் போச்சு விளங்கிட்டா, நம்மளுடைய எல்லா அம்சங்களும் எடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் கையெழுத்து பிரதிகள் செக்ஷனில் ஷேக் நாசிர் அல்பானிய மக்தபா அண்ட் என்ன செஞ்சிருக்கும் ஒரு செக்ஷன் மதீனாவில் என்ன செய்யும் இருக்கும் கையெழுத்து பிரதிகள் செக்ஷனில், அதில் இன்னும் அவரோட பிரிண்ட் பண்ணாத பிரிண்ட் பண்ணப்படாத நிறைய நூல்கள் என்ன செய்யுது இன்னும் இருக்கு, அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இவர் செஞ்ச வசியத் ஒரு இது கூட என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவரோட குடும்பம் என்ன செஞ்சாங்க அதை பாதுகாத்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய பாடம் முடிகிறது. நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போனீங்க தானே, இல்ல வசியத்து சட்டத்துக்கு மட்டும், அந்த சப்ஜெக்ட் வந்து வசியத்து சட்டத்துக்கு மட்டும் தான், சரியா? வேற பகுதிகளுக்கு வரல, அதனால மற்ற விஷயங்களுக்கு வரல. ஆனால் பொதுவாக வியாபார விஷயங்கள்ல இஸ்லாம் நன் முஸ்லிம்ஸ நம்புற விஷயத்துல எந்த தடையும் என்ன செய்யல, சொல்லல. வசியத்து வந்து மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதுனாலதான் தலையிட்டு இஸ்லாம் என்ன செய்யுது, நீங்க அதுலயும் கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது.